ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அபரோக்ஷ அனுபூதி. பகவான் ஆதிசங்கரர் அருளிய இந்த அருமையான நூலிலே கடந்த வகுப்புகள் மூலமாக நாம் ஒரு 126 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடித்திருக்கிறோம். இப்போ இந்த 126வது ஸ்லோகத்தில் கடைசியாக ஞானியை பற்றி பேசினார். அதாவது ஞான நிஷ்டைக்கான நிதித்தியாசனம் தான் வந்து தியானம் என்பதாக சொல்லி, அந்த தியானத்திலே அதாவது தன்னை தான் அறிந்து தன்மயமாக இருக்கின்ற அந்த தூய அறிவாக இருக்கின்ற நிலையிலே இருப்பது தான் நிதித்தியாசனம், அதுதான் தியானம். அந்த பலனை அடைந்து விட்ட பிறகு இந்த சாதனத்தின் மூலம் முக்தனாக உயர்ந்து விடுகின்றான். இந்த நிலையை சொல்லால் விளக்க முடியாது, மனதாலும் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி கடந்த 126வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டினார். அப்போ அந்த நிதித்தியாசனம் தியானம் அப்படிங்கிற நிலை வந்து என்ன அப்படின்னா, அந்த ஆன்மாவாக அந்த அறிவாக மாறிய நிலை. அந்த நிலை வந்து ஒரு பூரண நிலை, அது வந்து மனமற்ற நிலை, அது அந்த அறிவு நிலை. அங்க வந்து தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் அந்த ஆன்மா மட்டும் இருக்கிறது, அந்த அறிவு மட்டும் இருக்கிறது, அதற்கு வேறாக எதுவுமே அங்கு இல்லை. அதுதான் அங்கு முடிந்த முடிவாக பார்க்கப்படுது. மற்றபடி இப்போ இந்த விவகாரத்துக்குள்ள வந்து நம்ம காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு புற விஷயங்களில் நம்ம செய்து கொண்டிருக்கின்ற செயல்கள் செயல் விளைவுகள் எல்லாமே அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே மனம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றதுங்கிற புரிதல் வந்து ஞானிக்கு வந்துடும். அப்போ அந்த புரிதல் ஞானிக்கு வந்ததுனால அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த மன விவகாரத்திலே மனோ விருத்திகளில் போய் சிக்கிக்கொள்ள மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து தோன்றி மறையக்கூடிய ஒரு தோற்ற பிம்பம், இதில் போய் நம்ம சிக்கிக்க கூடாது அப்படின்ட்டு ஞானி தெளிவாக இருப்பான். தெல்ல தெளிவாக தன்னுடைய சுரூபத்திலேயே நிலைத்து நிற்பான். அது ஞானியினுடைய நிலைப்பாடாக பார்க்கப்படுகிறது. அப்போ இப்போ நாம் இந்த பாடத்திட்டத்தில் வருவதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இங்கே இந்த பாடத்திட்டம் சொல்லக்கூடிய முக்கிய விஷயம் வந்து வேதாந்த சாஸ்திரத்தினுடைய மகா வாக்கிய உபதேசம், பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா. இதுதான் நம்ம பிரமாணமாக எடுத்துக்கணும். அப்போ இங்கே இருப்பது பிரம்மம் மட்டும்தான். அப்போ அந்த பிரம்மத்திற்கு வேறாக இங்கே எதுவுமே இல்லை என்பதை நம்ம இதுவரைக்கும் பாடத்திட்டங்கள் மூலமாக நிறைய ஓமானங்கள் மூலமாகவும் நிரூபித்து காட்டப்பட்டது. அப்போ அந்த நிரூபணம் வந்து ஓரளவுக்கு புரிதலை கொடுத்துருக்கும், மனதிற்கும் ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருக்கோம். அப்போ அந்த புரிதலின் மேம்பாடு தான் மனம் வந்து தன்னை இழந்து அந்த தூய அறிவாக நிற்கின்ற நிலை. அதில் தான் நம்ம எப்பயும் இருக்கணும். அதுதான் நிதித்தியாசனம் தியானம் என்பதாக கடந்த 126வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டினார். இப்போ 127ல் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். சமாதவ் கிரியமானே தூ விஜ்ஞான்யாயாந்திவை பலாத் அனசன்னான ராகித்ய மாலசியம் போக லாலசம். இப்போ இந்த 127வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த தியானம் போன்ற சாதனங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது பலமான தடைகள் தானாகவே வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்போ நம்ம நிதித்தியாசனம் தியானம் அப்படி இந்த மாதிரி ஆன்மையான பாடங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம வரோம் அப்படின்னா அதற்கு நிறைய தடைகள் வரும். அவ்வளவு எளிதாக நம்ம இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்துட முடியாது. வந்தாலும் இந்த பாடத்திட்டத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாது, அதற்கு நிறைய தடைகள் வரும். அது எப்படிப்பட்ட தடைகள் அப்படின்னா, அனுசந்தான ராகித்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார். அதாவது இதில் தொடர்ந்து ஈடுபட முடியாமல் இடையிலேயே விட்டு விலகி வெளியேறி விடுவது என்பதாக சொல்றார். இப்போ நாமளும் அது மாதிரி நிறைய பார்க்குறோம் இல்லையா. இந்த பாடத்திட்டத்தில் நிறைய பேர் ஒரு ஆர்வத்தில் வருவாங்க, ஒரு 10 நாள் பாடத்தில் இருப்பாங்க. அப்புறம் அவருக்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, அவங்களுடைய குடும்ப பிரச்சனை, பர்சனலான ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும். அது வந்து வெளியே சொல்ல முடியாதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வகுப்புக்கு வருவதை நிறுத்திக் கொள்வார்கள். அப்போ தொடர்ந்து இந்த வகுப்பில் அவர்களால் பயணம் செய்ய முடியாமல் மேற்கொண்டு இந்த ஞானத்தை அவர்கள் அடைய முடியாமல் அவர்கள் பாதியிலேயே இந்த வகுப்பை விட்டு வெளியேறி விடுவார்கள். அவர்களே நம்ம நிறைய பார்க்குறோம். இதை தான் தடை அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். அதை தான் இங்க அவர் சுட்டி காட்டுறார். தடையன் என்ன சொல்றாருன்னா, அனுசந்தான ராகித்யம் அப்படிங்கிற வார்த்தையில தொடர்ந்து இந்த நிதித்தியாசனத்தில் இருக்க முடியாமல் இடையிலேயே விட்டு விடுகின்ற தடை வரலாம். அப்புறம் ஆலசியம் அப்படின்னா சோம்பல் வந்து விடுவது. சோம்பல்னா இப்போ வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ என்ன நேரடியாக வகுப்புக்கு போகாட்டி என்ன, அவர் தான் ரெக்கார்டிங் போட்டுக்கிறாருல்ல, அப்புறம் ரெக்கார்டிங்கில் கேட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பல். பலவிதமான இதை விட முக்கியமான விஷயங்களாக மற்றதை பார்ப்பது, இது அப்புறம் கூட பார்த்துக்கலாம், இது எங்கே போயிட போகுது, அதான் ரெக்கார்டிங்கில் இருக்கும், எப்போ வேணால் கேட்டுக்கலாம், ஆனால் நாம் வந்து நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி. இதெல்லாம் வந்து ஆலசியம் அப்படின்னு சொல்லப்படுது. சாஸ்திரம் வந்து இதெல்லாம் சுட்டி காட்டுது. ஏன் இதெல்லாம் சொல்லுதுன்னா, இதுதான் வந்து அந்த நிலைக்கு வந்து எல்லாராலையும் வர முடியலங்கிறதுக்கு உண்டான தடைகளாக சொல்லுது. அப்புறம் போக லாலசம். போக லாலசம்னா போகத்தில் உள்ள பற்று, இந்த உலக சுகபோகங்களில் உள்ள பற்று, அதன் காரணமாக அத்தகைய புற விஷயங்களிலே மனம் நாட்டம் கொண்டு அதிலேயே ஈடுபட்டு கொண்டு அதில் கிடைக்கின்ற இன்பத்தை சதா அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இதெல்லாம் தடை, இதெல்லாம் தடையாக இங்கே 127வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அதுதான் அனசந்தான ராகித்ய மாலசியம் போகலாலசம் அப்படிங்கிறார் இரண்டாவது லைன்ல. அப்போ இங்க அனசந்தான ராகித்யம்னா தொடர்ந்து செய்ய முடியாமல் இடையிலேயே விட்டு விடுவது, ஆலசியம் என்றால் சோம்பல் வந்து விட்டு விடுவது, போக லாலசம் என்றால் போகத்தில் உள்ள பற்று காரணமாக இந்த பாதையிலே தொடர்ந்து பயணிக்க முடியாமல் மீண்டும் திசை மாறி உலக காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பது. இதுதான் வந்து இங்க தடைகளாக இந்த 127வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 128வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். லயஸ்தமச்ச விக்ஷேபோ ரசாஸ்வாதச்ச சூன்யதா ஏவம் யத்விக்ன பாஹில்யம் தியாஜ்யம் பிரம்மவிதா சனகி. லயஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது தூக்கம் அப்படிங்கிறார். தூக்கம், தமஸ் அப்படின்னா சோம்பல், அப்புறம் செய்யலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன், இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசுலேஷன் மைண்டு, அப்புறம் ஒரு சோம்பேறித்தனம், அந்த மாதிரி ஒரு அக்கறையின்மை, இதுதான் வந்து தமஸாக பார்க்குறோம். அப்புறம் விக்ஷேபம்னா தியானத்துக்கு எதிரான தேவையற்ற எண்ண ஓட்டங்கள். அதாவது இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் தியானம்னா என்ன தெரியுமா, அந்த தூய அறிவாய் தன்னில் தானாய் தன்மயமாய் நம்ம நின்று கொண்டிருப்பது தான் தியானம். வேற எதையோ ஒன்றை நினைத்து தியானித்து கொண்டிருப்பதல்ல இங்க தியானம். ஆதிசங்கரை பொறுத்த வரைக்கும் தியானம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் வேதாந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய தியானம்ங்கிற வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம்தான். அது என்னன்னா, அந்த தூய அறிவாய் தன்னில் தானாய் தான் இருக்கின்ற நிலைப்பாட்டை தான் இங்க தியானம் என்று சாஸ்திரம் சொல்லுது. பதஞ்சலி யோக சூத்திரமும் அதை அப்படித்தான் சுட்டி காட்டுவார். அதையும் படிச்சீங்கன்னா புரியும். அப்புறம் இதுலயே சொல்றாரு, இங்க வந்து ரசாஸ்வாதச்ச சூன்யதா அப்படிங்கிறாரு. அதாவது தியானத்தின் பலனை அடைவதற்கு முன்னரே அந்த தியானம் செய்யும் போதே வருகின்ற சுகத்தை அனுபவித்தல். அதாவது இப்ப நம்ம வந்து நிதித்தியாசன நிலையில அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம பரோட்ச ஞானத்துல வந்திருப்போம். பரோட்ச ஞானத்தினால நான் அந்த தூய அறிவாய் பிரம்மமாய் இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த புரிதல் நம்ம இடத்துல இருக்கும். ஆனால் அந்த புரிதல் மட்டும் போதாது, அது அனுபவமா நமக்கு நேரடியில் வரணும் அப்படின்னா அந்த தன்னுணர்வு நிலையில நாம இந்த உலகத்துல எல்லா காரியங்களும் நம்ம சாட்சியா தான் பார்க்கணுமே தவிர அந்த விவகாரத்துக்குள்ள போய் மூக்க நுழைச்சிக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் அந்தந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அது மனதினுடைய ஒவ்வொருத்தருடைய விருத்திகளை பொறுத்து அவர்கள் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது அவர்கள் செய்து விட்டு போகட்டும். நம்மை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது, படம் ஓடட்டுமே அப்படின்னு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும். அது இல்லாம நம்ம இந்த மாதிரி ஈடுபடும் போது நானே எல்லாம் புரிந்து கொண்டேன், நானே எல்லாமே விவகாரத்துக்குள்ள அதிகமா ஈடுபடலாம் அப்படின்ட்டு அதுல போய் நான் எங்க செய்யறேன் நான் எங்க செய்யறேன்ட்டே தன்னுடைய உடலையும் மனதையும் அதில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பெரும்பாலானவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியாம மீண்டும் விவகாரத்துக்குள்ளேயே போய் சிக்கி சுகத்தை வந்து அதுலேயே விரும்பி அதிலேயே மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்னு இங்க சொல்றாரு. அதுதான் ரசாஸ்வாதச்ச அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்புறம் சூன்யதா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. அதாவது காரணம் இல்லாமல் மனச்சோர்வு அடைதல், மன இறுக்கம் ஏற்படுதல், இத்தகைய தடைகளை ஒவ்வொரு சாதகனும் சந்திப்பான். இதை ஒவ்வொன்றாக விசாரித்து பார்த்து மெதுவாக அவன் தான் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாகவும் இங்க 128வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அதாவது பொதுவா இங்க வந்து தடைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது எதனால வருது அப்படின்னா நம்ம மனசஞ்சலங்கள் தான் தடைக்கு காரணம். மனசஞ்சலங்கள் ஏன் வருகிறது அப்படின்னா நம்முடைய செயல் விளைவுகள் தான் அதற்கு காரணம். அதுதான் வந்து சாஸ்திரம் வந்து கர்மான்னு பேசுது. கர்மா அப்படின்னா என்ன, செயல்னு தானே அர்த்தம். இப்ப நம்ம வந்து கர்மான்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பாவம் புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறோம். இப்ப நிறைய பேருக்கு வந்து கர்மான்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பாவ புண்ணியம் தான் கர்மா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. பாவ புண்ணியம் வந்து எதனால வருது, செய்யற செயல் விளைவுகள்னால சுக துக்கங்கள் வருது. அந்த சுக துக்கங்களை வைத்துக் கொண்டு எனக்கு இது பாவத்தின் பலன், இது எனக்கு புண்ணியத்தின் பலன் அப்படிங்கிறத சாஸ்திரத்தின் வாயிலாக ஏற்றி வைத்துக் கொண்டதை வைத்துக் கொண்டு மனம் அதை பிரித்து பார்க்குது. இல்லைன்னா மனசுக்கு தெரியாது எது பாவம் எது புண்ணியம்னு தெரியாது. அது ஏற்கனவே சாஸ்திரத்துல உள்வாங்கிக்குது, இதெல்லாம் பாவம் இதெல்லாம் புண்ணியம் அப்படின்ட்டு அதை வைத்துக்கொண்டு அது நடைமுறையில அப்படியெல்லாம் சிந்திச்சு பார்க்குது. ஆனா இங்க நம்ம இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வரும்போது அந்த இருமைகளை விட்டு விட வேண்டும். இங்க நல்லது எது கெட்டது எது, பாவம் இல்லை புண்ணியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இங்க வந்து இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே தெளிவுக்கு வந்துட்டா இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம அந்த தூய அறிவாக இருக்கிறோம், பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அளவு தான் பார்க்கணுமே தவிர இதுல பாவம் வருது புண்ணியம் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போகக்கூடாது. அப்புறம் அந்த ஒன்றுமற்ற தன்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நிஷ்டையில உட்காந்துருக்கிறேன், நிர்விகல்ப நிலைக்கு போயிடுறேன், இந்த உலக விவகாரமே வேண்டாம் அப்படின்ட்டு இந்த சூன்ய நிலைக்கு நிறைய பேர் போவாங்க. சூன்ய நிலைன்னு அதை சொல்லுவோம். அதாவது தியானம் பண்றேன்ட்டு போய் அப்படியே அமைதியா உட்காந்துருவாங்க, அப்புறம் அப்படியே அதுலயே மூழ்கி உள்ள இருப்பாங்களே தவிர வெளியே விவகாரத்துக்குள்ள வரமாட்டாங்க. அப்படியே இருக்கக்கூடாது. ஏன்னா இதை வந்து புரியாம தான் ரமண மகரிஷி அப்படி செய்தார். ஆரம்ப காலகட்டங்களில் பகவான் ரமண மகரிஷி என்ன பண்ணார்னா, மதுரையிலிருந்து கிளம்பி நேராக திருவண்ணாமலை போன உடனே அங்கே போய் அந்த குளத்தில் மொட்டை அடிச்சுக்கிட்டு அந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்குள்ளே போய் ஒரு பாதாள லிங்கேஸ்வரருடைய குகைக்கு இருக்குது, அங்கே வந்து பாதாள லிங்கம் வந்து அடியில் இருக்கும். அப்போல்லாம் இந்த மாதிரி கட்டடம் கிடையாது. இப்போல்லாம் நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா பாதாள லிங்கேஸ்வரர் மேலே ஒரு அருமையான கட்டடம் கட்டி இருக்கு கொடுத்துருக்காங்க ரமணாசிரமம். அப்போல்லாம் ஒரு கட்டடம் கிடையாது, ரொம்ப பாலடைந்து கிடக்கும், மேலையெல்லாம் புதரண்டி கிடக்கும், அந்த உள்ள குகை மாதிரி இருக்கும். அந்த குகைக்குள்ள நான் சின்ன பையனில் போகும்போதே ஒரு 15-20 படிக்கட்டி இறங்கி போய் தான் அந்த குகையை பார்க்க முடியும். அப்படி இருந்தது. இப்போ ரமண மகரிஷி இருந்த காலகட்டங்களில் அது படிக்கட்டு கூட இருக்காது, அப்படியே ரொம்ப சிரமப்பட்டு உள்ளே போகணும். அப்படி போய் அவர் எப்படி என்ன பண்ணார்னா அந்த பாதாள லிங்கத்துக்கிட்ட போய் உட்காந்துக்குவார், வெளியே வரமாட்டார், நாள் கணக்கில் வெளியே வரமாட்டார், பசி எடுக்காது, அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பார். அது என்னன்னா அவருக்கு அதுதான் அந்த பிரம்மா அனுபவம், பிரம்ம நிலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாரு. அவருக்கும் அந்த ஆரம்ப நிலையில் அதெல்லாம் புரியல. யாருக்கு, ரமண மகரிஷிக்கும். ரமண மகரிஷி ஏதோ ஒரு வேகத்தில் கிளம்பிட்டாரு வீட்டை விட்டுட்டு. அங்கே போய் அவர் உட்காந்துக்கிட்டு ஏதோ பிரம்மத்தை பார்க்க போகிறேன் பிரம்மத்தை பார்க்க போகிறேன்ட்டு எங்கே அந்த அடியில் போய் பாதாள லிங்கத்துக்கிட்ட உட்காந்து பார்த்தாரு, ஒரு அனுபவம் நடக்கலை. அப்புறம் அந்த மாதிரி உட்காந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த காலெல்லாம் புண்ணாயிடுது. ஏன்னா அந்த மண்ணுக்குள்ளேயே போய் அந்த பாதாள லிங்கத்தை அடியில் அப்போல்லாம் காரைகள்லாம் கிடையாது, மண்ணிலே தான் உட்காந்துருப்பாரு. அப்போ அந்த மண் வந்து அரிச்சிடுச்சு காலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருப்பார், 10 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் உட்காந்துருப்பார். அப்போ காலெல்லாம் அப்படி ரத்தம் ஓட்டம் நின்று போய் அங்கெல்லாம் கரையான அரிச்ச மாதிரி இவருடைய காலை வந்து அந்த மண்ணே அரிக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ வந்து அரிக்க ஆரம்பித்த உடனே எல்லாம் புண்ணாகி அப்புறம் எப்பயாவது பசி எடுத்தால் மட்டும் மேலே வந்து சாப்பிடுவார். இதை பார்த்துக்கிட்டு இருக்கார் யார், பக்கத்தில் இருந்த சேஷாத்ரி சுவாமிகள். அதே ரமணாசிரமத்துக்கு பக்கத்தில் சேஷாத்ரி சுவாமிகளுடைய சமாதி இருக்குது. அவர் பார்த்தா பைத்தியங்கார மாதிரி இருப்பார். சேஷாத்ரி சுவாமிகள் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு பைத்தியங்கார மாதிரியே தான், அது பார்க்குறவருக்கு நிறைய பேர் அவர் பைத்தியம் தான் நினைப்பாங்க. உண்மையாக விஷயம் தெரிஞ்சவர்கள் தான் அவரை சித்தர் ஞானின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனால் அவர் அதுக்காக வந்து தன்னுணர்வு நிலை இழக்காம வர்றவங்களுக்கெல்லாம் பேசி சேவைகள் செய்து கொண்டிருப்பார். அப்படி இருந்த அந்த சேஷாத்ரி மகரிஷி என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறார் இவரை, ரமணரை பார்க்குறாரு. சின்ன பையனாக இருக்கிறான், இப்படி போய் போய் குகையில் உட்காந்துக்கிறான், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே இருக்கிறவங்க சொல்லி அந்த பையனை வெளியே தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் உள்ளூர்காரங்கெல்லாம் போய் அவரை வெளியே கொண்டு வராங்க. ரமணரை கொண்டு வந்து பார்த்தா அந்த காலெல்லாம் புண்ணாக கிடக்குது. அவரை திட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் யாராவது தவம் பண்ணுவாங்களாப்பா, அப்படிலாம் கிடையாது, நீ வந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு செய்ய, இறைவன் யார் அப்படின்னு புரிந்து கொண்டு செய்ய, நீயா போய் அந்த குகையில் உட்காந்துக்கிட்டு நீ அப்படியே அந்த நிஷ்டையை அடைய முடியும்னு நினைக்காத, அப்படியெல்லாம் அடைய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே தான் அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே வந்து அந்த விருப்பாட்சி குகைக்கு முன்னாடியே நிறைய இடங்கள் அங்கங்கே உட்காந்து பார்த்தாரு. வெளியே வந்து எங்கெங்கேயோ உட்காருவார், அங்கங்கே பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து அவருடைய சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாம் சிஸ்டர்கள் மாதிரி வந்து சேர்ந்தாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வருவாங்க இல்லையா, அப்போ அவங்கெல்லாம் அங்கே நிறைய ஞான நூல்களை கொண்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து படிப்பாங்க. அந்த மாதிரி படித்ததில் தான் அந்த திரிபுர ரகசியம் அப்புறம் மற்ற நூல்கள்லாம் வந்து அவர் படித்து பார்த்து கைவல்ய நவநீதம் இதெல்லாம் ரொம்ப ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவரோட கூட இருந்த சிஷியர்களும் இவரும், சிஷியர்கள்னு சொல்ல முடியாது நண்பர்கள்னு சொல்லலாம், அப்படி கூட இருந்து எல்லாம் அவரோட எல்லாம் பழகி அப்போ கொஞ்சம் ஞான விஷயங்களை உள் வாங்கினார். யார், ரமண மகரிஷியும் அப்படி தான் வேதக சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தார். படித்து கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்களை உள் வாங்கும் போது தான் அவருக்கும் நிறைய ஒரு புரிதல் தெளிவு வந்தது. அப்படி வந்த தெளிவை வச்சு தான் அவர் அந்த இதெல்லாம் எழுதினார். அதாவது பகவான் ஆதிசங்கரருடைய ஆத்மபோதம் அப்படிங்கிற சமஸ்கிருத நூலை என்ன பண்ணுறாருன்னா ரமண மகரிஷி ஆன்மபோதம் அப்படின்னு தமிழாக்கம் பண்ணுறார். அப்படி தமிழாக்கம் பண்ணுறதுலாம் அந்த மாதிரி காலகட்டங்களை செய்தப்ப தான் அந்த என்ன பண்ணுறாருன்னா தமிழ் செயல் நடையில் எழுதுறார். அந்த பகவான் ஆதிசங்கரர் எழுதிய அந்த ஆத்மபோதம்ங்கிற சமஸ்கிருத ஸ்லோகத்தை எல்லாம் இவர் எடுத்து இவருடைய பாணியில செயல் நடையில் அழகா எழுதுறது தான் இங்க ஆன்மபோதம் அப்படிங்கிற நூல். அது நம்முடைய இதுல இருக்கும், PDF இருக்கும், படிச்சு பாருங்க. அப்ப அதெல்லாம் வந்து நல்ல ஒரு தெளிவை அவர் வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. அப்படி வெளிப்படுத்துறது தான் வந்து இங்க ஞானத்தை கொடுக்க முடியும். இப்ப எப்படி ஞானம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம வந்து இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் கூட ஏன் இந்த வகுப்பெல்லாம் உங்களுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இதை படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு எண்ணமே கிடையாது. இப்ப நான் வந்து இன்னும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக நான் படிக்கிறேன். அதை நான் தனியா உட்காந்து படிக்கிறதுக்கு பதிலாக உங்களால ஒரு 10 பேர் கூட சேர்ந்து படிக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுங்கிறதுனால இந்த புத்தகத்தை நான் மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பதற்கு ஒரு சௌகரியமாக இருக்கு. இப்ப நானா தனியா உட்காந்துட்டு படிச்சா கூட அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்காது. 4 பேர் சேர்ந்து படிக்கும்போது இன்னும் நல்லா சுவாரஸ்யமா இருக்குங்கிறதுனால இந்த புத்தகத்தை இப்போ இந்த மாதிரி உங்கள் மூலமாகவும் நானும் படிக்கிறதுக்குறான ஒரு வாய்ப்பை உண்டாக்கிக்கிட்டேன். அப்படி தான் எல்லாமே நடக்கும். அப்படி தான் ரமண மகரிஷியும் உண்டாக்கி கொண்டார். எல்லா மகான்களும் அப்படி தான் உண்டாக்கிக்குவாங்க. அப்போ அது மாதிரி தான் இந்த ஞான நூல்களை நம்ம படித்துக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் ஞானம் வரும். எதுக்கு இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த சூன்யத்தாங்கிற வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணுறாரு இல்லையா 128வது ஸ்லோகத்தில். இப்போ இந்த சூன்யம்ங்கிற நிலையில போய் ஒடுங்கிடக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து அறிவு, ஆன்மா வந்து அறிவாக இருக்கிறது, சூன்யமாக இல்லை. சூன்யம்னா அங்கே ஒன்றுமற்ற நிலை, அது எந்த ஒரு அனுபவம் அற்ற நிலை, அதாவது நிர்விகல்ப நிலை அப்படின்னு சொல்லுவாங்க சூன்யத்தை. அப்போ எந்த ஒரு விகல்பமும் இல்லாமல் அந்த சூன்ய நிலையில போய் ஒடுங்கி தன்னை தெரிந்து கொள்ளவே முடியாமல் இருக்கக்கூடிய நிலையை வந்து சூன்யம்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் இங்கே நம்முடைய சனாதன தர்மத்தில் வேத வழியில் வந்த ரிஷிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சூன்ய நிலையத்தை ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா புத்த மதம் அந்த சூன்ய நிலையை தான் சொல்லுது. பௌத்த மதம் அந்த சூன்யத்துக்குள்ள போயிடணும், ஏன்னா அங்கே ஒன்றுமற்ற தன்மை அது அப்படின்னு சொல்லிடுது. சூன்யவாதம்னே அதுக்கு பேரு. ஆனா நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, இல்லை அது வந்து அறிவு, அது பிரகாசிக்குது, அது வந்து தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் எல்லாவற்றையும் உணரக்கூடிய ஒரு உணர்வு அது. அது எப்படி சூன்யம்னு சொல்ல முடியும்? அது அப்படி சொல்லவே முடியாது. அதனுடைய அனுபவம் தான் இந்த பிரபஞ்சமா விரியுது நமக்கு. ஏன்னா இங்க வந்து அது தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி இந்த உலகமாக விரிச்சு பார்க்குது. அப்படி விரிக்கிற இந்த மகாசக்தியை தான் சக்தின்னு சொல்றோம். அந்த சக்தியே நம்ம வந்து அம்பாலா பாவிக்கிறோம். சிவனுடைய மனைவியாக சனாதன தர்மத்துல வந்த சமயங்கள்லாம் அதை அப்படி கற்பிதம் பண்ணி கொண்டது. அதை தான் வந்து மாயை அப்படின்னு வேதாந்தமும் சொல்லுது. மாயா அப்படின்னா அது நாம பெண்பாலா மாத்திக்கிட்டோம் மாயை அப்படிங்கிறத. அது வந்து மாயை மித்தியா அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்னன்னா, இங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அது வந்து ஒரு ஜகத் சிருஷ்டிக்கான ஒரு பிம்பங்கள் தான், இமேஜினேஷன் தான் இதெல்லாம். இந்த இமேஜினேஷன் எப்படி உண்டாகுது அப்படின்னா, மைண்டு தான் கிரியேட் பண்ணுது. எல்லாமே மைண்டு தான் கிரியேட் பண்ணுது, மனம் தான் உண்டாக்குது. அப்ப இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வந்தா தான் தெரிந்து கொள்ள முடியும். நம்ம வந்து சும்மா ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறதுனால எல்லாம் புரிஞ்சிடுமா, அல்லது திருவாசகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தா ஞானம் வந்துடுமானா, அப்படிலாம் வராது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத நமக்குள்ள நம்ம அனுபவம் ஆக்கிறதுக்கு, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம உள்ள மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருந்தாதான் மனமானது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அது புரியாம அடுத்த ஸ்டேஜ் என்ன அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்கும். அப்போ எப்போ அது ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்போ தான் அது அடங்கும். அது வரைக்கும் அது அடங்கவே அடங்காது. அப்போ அந்த ஃபுல்ஃபில்னஸ் வர்ற வரைக்குமே இங்கே ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். அந்த ஃபுல்ஃபில்னஸ் வர்ற ட்ராவலிங் பார்த்து தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற பார்த்து, அது வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம அமைதி ஆகிடுவோம், அவ்வளவுதான். இங்கே அடைவதற்கு ஒன்றும் இல்லை. அதனால என்ன பண்ணுவோம், அப்படியே போய் நிஷ்டையில் உட்காந்துருவோமானா, அப்படியும் இல்லை. உலக விவகாரங்களுக்குள்ள இருப்போம், பாதிக்கப்பட மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு இது படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு, படத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்போம் அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும். சாமியார் ஆகிட்டு அதனால அப்படியே போய் குகையில் உட்காந்துக்கிறோம், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது, வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் கிடையாது. வேற இந்த சித்தர் மார்க்கத்திலேயோ வேற வேற சமயங்கள்ல எல்லாம் அதெல்லாம் இருக்குது. சமண மதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிர்வாணம்னு சொல்லிட்டு போய் அப்படியே அம்மனத்தோடே உட்காந்துக்கிறாங்க இல்லையா, வெளியே வரமாட்டாங்க, குகைக்குள்ள உட்காந்துக்குவாங்க. சமண படுகைன்னுலாம் இருக்கு அந்த காலத்துல வந்து, அதுக்குன்னே குகையில போய் ஒளிஞ்சிக்குவாங்க. சமண படுகைன்றா வெளியே வந்தா ஜனங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி அம்மனத்தோடு வர்றவங்கள நிர்வாணமா வர்றது. நிர்வாணம்னா அங்கே ட்ரெஸ்ஸு எல்லாமே இவங்க வருவாங்க இல்லையா சமணர்கள் எல்லாம், அது எல்லாராலும் ஏற்றுக்க முடியாதுல்ல. ஏன்னா குடும்பத்தோடு இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரிலாம் வர்றதை விரும்ப மாட்டாங்க. அப்போ அதுக்குன்னே அவங்க வந்து குகையில ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க, பசி எடுத்தால் மட்டும் வருவாங்க, அப்புறம் யாராவது போடுவாங்க, சாப்பாடு வாங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க. பட் இதெல்லாமே வந்து ஒரு விதமான புரிதலற்ற தன்மை தான். காரணம் என்னன்னா, இங்கே நிர்வாணம் சூன்யம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எப்படி தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படியே அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அது மதம் சார்ந்த விஷயமாக இருக்கிறதுனால அவங்களால விடவும் முடியாது. ஏன்னா அந்த ட்ரெடிஷன்லேருந்து வெளியே வரமாட்டாங்க. வாழையடி வாழையா அந்த சிஷியர்கள் வழிபாட்டு முறையில் வர்றவங்க வந்து வேற சப்ஜெக்ட் எடுக்கவும் மாட்டாங்கல்ல. இப்போது உதாரணத்துக்கு இப்போ சைவ சித்தாந்தத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் வேற வைணவ சித்தாந்தத்தை படிங்கன்னு சொல்லி பாருங்கள், கோபம் வந்துடும். என்ன போய் நீ வைணவத்தை படிக்க சொல்கிறியா, நான் சைவத்திலே ஊறி கிடக்கிறேன், எனக்கு சிவபெருமான் தான் முக்கிய கடவுள், என்ன போய் நீ வைணவத்தை படிக்க சொல்றியா, என்ன திமுர் அப்படின்னு சொல்லி உடனே அதை எதிர்த்து பேசிடுவாங்க. அதே மாதிரி வைணவர்கள்கிட்ட போய் நீங்க சைவ சித்தாந்தத்தை படிங்கன்னு சொல்லி பாருங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சமயப்பற்று மதப்பற்று. பட் இங்க நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்க எல்லாமே விசாரித்து பாருங்கிறோம், மனதுக்கு வந்து புரிதலை கொடுங்க. இதாவது நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த பாதையினுடைய முடிந்த முடிவு உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்குதா, அதாவது ஒரு பூரண திருப்தியை கொடுக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா இங்க ஆன்மாவினுடைய நிலைப்பாடை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, முடிந்த முடிவாகவும் ஒரு திருப்தியும் பார்க்குறோம். அந்த திருப்தி வந்தால் தான் இங்கே ஆனந்தம் வரும். அந்த திருப்தி வராத வரைக்கும் மனம் வந்து மகிழ்ச்சியை அடையவே அடையாது. நம்ம உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா, ஒரு பொருளை வாங்குறோம், எத்தனையோ பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம், திருப்பி திருப்பி ஆசை அதில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ செல்ஃபோனே ஒன்று வாங்குறோம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு செல்ஃபோனே வாங்குறோம், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுற உடனே அது அவுட் ஆஃப் டேட் ஆகிடுது, வெர்ஷன் பழசாகிடுது, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய மெமரி எல்லாம் போதுமானதாக இல்லை. வாங்கும்போது 1 GB இருந்தது, இப்போ 16 GB வரைக்கும் மொபைல் ஃபோன் வந்துருச்சு. அப்போ 1 GB வச்சு நம்ம எதிர்பார்க்குற ஆப்பெல்லாம் போட முடிய மாட்டேங்குது, நம்ம எதிர்பார்க்குற பாட்டெல்லாம் உள்ளே பதிவு பண்ண முடிய மாட்டேங்குது, இது வந்து பத்தலை, ஸோ இது டேட்டா ஸ்டோரேஜ் பத்தலை, ஸ்பீடு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு புது மொபைல் ஃபோனுக்கு அடுத்தது மனசு ஆசைப்படுது இல்லையா. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. பெண்களுக்கு புடவைகள் மேலே ஆசை, வீட்டில் ஒரு புடவை வாங்கி வச்சா பத்தாது, 10 புடவை எடுத்து வச்சுக்குவாங்க. சரி, 10 தான் கட்டுறாங்களானா கட்ட மாட்டாங்க, ஆனால் திருப்பி போய் 10 வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ஆசை தான், மனதினுடைய ஆசைகள். அப்போ இது மாதிரி ஒருத்தர் ஒவ்வொரு விஷயத்தில் போய் சிக்கிக்கிட்டவங்களை வெளியே கொண்டு வரவே முடியாது, அப்படியே வாழ்ந்து அப்படியே முடிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் இங்கே நாம் இந்த மாதிரி பாடத்திட்டத்துக்குள்ளே வரும்போது இங்கே முதல்ல சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, விசாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி, நீ உன்னுடைய மனதை விசாரணை பண்ணிப்பாரு, எங்கெல்லாம் நீ சிக்கிக்கிட்டு இருக்கங்கிறத நீங்களே விசாரணை பண்ணிப்பாரு. ஏன்னா உன்னிடத்துல இருக்கக்கூடிய தவறு உனக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு அது தெரியாது. எந்த ஒரு யார்கிட்ட போய் படித்தாலும், எப்படிப்பட்ட ஒருத்தரை போய் நம்ம சந்தித்தாலும், நம்மளை பற்றி அவர் எப்படி தெரியும், ஒன்றுமே தெரியாது. அப்போ நம்மளை பற்றி யாருக்கு தெரியும், நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை நாம் தான் புரிந்து கொள்ளணும், அதை நாம் தான் திருத்தி கொள்ளணும். அதை சரிங்கிற பாதையிலே நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் நம்ம நம்முடைய இலக்கை வந்து அடைய முடியாது. அதை தான் இங்கே மகான்கள் சுட்டிக்காட்டி இந்த 15 விதமான சாதனைகளையும் இங்கே இவர் கடைசியாக இந்த அபரோக்ஷ அனுபூதியில் சொல்கிறார். பகவான் ஆதிசங்கரும் அதையும் சொல்லிக்கிட்டே வராரு. அப்போ அந்த சூன்யதாங்கிற நிலையை வந்து நம்ம போயிடக்கூடாது, அது தடைகளாக மாறும், அதை நம்ம ஒவ்வொன்றாக நீக்க வேண்டும் என்பதாக இந்த 128 ஸ்லோகத்தில் சுட்டி காட்டுகிறார். அடுத்தது 129. பாவ விருத்தையாகி பாவத்வம், சூன்ய விருத்தையாகி சூன்யதா, பிரம்ம விருத்தையாகி பூர்ணத்துவம், ததா பூர்ணத்துவ மப்யசேத். ஸ்லோகம் 129. இருத்தல் என்று எண்ணிவிட்டால் அது இருக்கின்றது, அதே போல இல்லை என்று எண்ணிவிட்டால் அது இல்லை என்றாகிவிடுகிறது. அது மாதிரி இப்போ நான் பிரம்மம் என்ற எண்ணத்தினால் பூரண நிலையை அடைந்து விட வேண்டும். அப்படி அடைந்து விட்ட பிறகு அந்த பூரணமாக இருக்கும் தன்மையிலேயே நிலை பெற்றிருக்க வேண்டும். அதுதான் இங்கு தியானம், அதையே நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாக இந்த 129 ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகிறார். அப்போ இங்கே நம்முடைய மனசுக்கு தான் இங்கே புரிதல் தேவைப்படும். ஒன்று இருக்கு அப்படின்னா அது இருக்குன்னு ஏற்றுக்கும், அது இல்லை என்றால் அது இல்லை என்பதும் ஏற்றுக்கும். அப்ப மனசுக்கு வந்து இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. அப்ப எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னா, நம்ம இடத்துலயே ஒருத்தருக்கு ஒருத்தருடைய மனப்பான்மையை வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லுவேன், இப்ப வந்து ஆஸ்திகர்களாக நாம என்ன பண்ணுவோம், கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். நாஸ்திகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை கடவுள் இல்லை அப்படிம்பாங்க. அப்ப இருக்கு என்றால் இருக்கு, இல்லை என்றால் இல்லை. அப்ப இது வந்து எப்படி அவரவர்கள் மனம் சார்ந்து விஷயம். ஆனா இங்க வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ இருக்குன்னு வேண்டாம் இல்லைன்னு வேண்டாம், அந்த இருமைகளை விட்டுடு. இங்க இருக்குன்னு போய் அடம் பண்ணிட்டு இருக்காத, அதை சாதிக்காத, அதை நிரூபிக்காத. யாருக்குன்னு நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப இருக்குதுன்னு சொல்லி யாருக்கு போய் நிரூபிக்கணும்? இங்க வேதாந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான், அத்வைதம் மட்டும்தான், இருமைகள் கிடையாது, துவைதமே இல்லை. அப்ப இருக்கின்றது அப்படிங்கறத நம்ம யாருக்கும் போய் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இல்லை என்பதான் தான் அதை ப்ரூவ் பண்றதுக்கு 1008 விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பான். அவன் வந்து இது இல்லைங்கிறதுக்கு எவ்வளவு உதாரணங்கள் வேணா சொல்லிட்டே இருப்பான். ஆனா அது அவனை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கும், அதை அவன் சொல்லி கொண்டிருப்பான், அதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இங்கு இருக்கின்றது இல்லை என்ற இரண்டு விஷயங்களுக்குள்ள இந்த பாடத்திட்டத்தில் வருகின்ற சாதகன் போக மாட்டான், போகக்கூடாது. அப்ப அதனால என்ன சொல்றாருன்னா, இருக்கின்றது என்றால் அப்படி எண்ணிவிட்டால் அது இருக்கின்றது, அது மாதிரி இல்லை என்று எண்ணிவிட்டால் அது இல்லை என்றாகி விடுகிறது. அப்ப இந்த இரண்டு விஷயங்களுக்குள்ள போகாம நாம் அடைந்த இந்த ஞானத்தின் முடிந்த முடிவு முதிர்ச்சி இல்லை, நான் அந்த பிரம்மம் என்ற ஒரே எண்ணத்திலே சதா அந்த பிரம்ம நிஷ்டையிலேயே நம்மை நாம் தன்னுடைய சொரூபத்திலேயே நிறுத்தி கொண்டு அதிலேயே தியானித்து கொண்டு இருக்கிறது தான் நமக்கு செய்ய வேண்டும் என்பதாக இந்த 129 ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப அதை நாம் இங்க புரிந்து கொள்ளணும். தியானம் தியானம் அவர் சொல்றது வந்து பிரம்ம நிஷ்டையை சொல்றார். பிரம்ம நிஷ்டைனா நானே அந்த தூய அறிவு ஆன்மாங்கிற அந்த நிஷ்டையில் நாம் இருக்கிறது தான் இங்க தியானம். அடுத்தது 130. ஏகி விருத்திம் ஜகத் ஏனாம் பிரம்மாக்கியாம் பாவனின் பராம் விருத்தைவ தே தூ ஜீவந்தி பசுபி சமானராக. இந்த இடத்துல 130 ஸ்லோகத்திலே யார் தன்னை தூய்மைப்படுத்துகின்ற இது போன்ற அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற அந்த எண்ணத்தை விட்டு விடுகின்றார்களோ, அதாவது நானே பிரம்மம் என்கின்ற மேலானதும் வேறெந்த பிரமாணத்தாலும் நீக்க முடியாததுமான இந்த எண்ணத்தை விட்டு விடுகின்றார்களோ, அவர்கள் வாழ்க்கையை பயனற்ற முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் விலங்குகளுக்கு சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டார். தூ ஜீவந்தி பசுபி சமானராக அப்படின்ட்டாரு. பசுபி சமானராகனா பசுவை போல மனிதன் இருக்கிறான், பசுனா மிருகம்னு அர்த்தம். அப்ப இங்க மனிதன் வந்து மனிதனாக இல்லை, மிருகம் போல இருக்கின்றான். ஏன்னா அவனுக்கு இது புரியல, அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த ஞானப்பாதை அவனுக்கு தெரியல, அதை விட்டு விடுகின்றான். அப்படி விட்டு விட்டவன் மிருகத்திற்கு சமமானவன் அப்படின்ட்டு 130 ஸ்லோகத்துல தெளிவுபடுத்திட்டார். அதுதான் இங்க சொல்றாரு, ஹே விருத்தியும் ஜகத் ஏனாம் பிரம்மாக்கியாம் பாவனின் பராம். இந்த உலகம் வந்து உண்மையில் இல்லை, அகம் நான் மட்டுமே இருக்கிறேன், அதுவும் எப்படி பிரம்மமாக தூய அறிவாக ஆன்மாவாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பாவனையிலேயே சதா இருக்க வேண்டும். அதுதான் மிக உயர்ந்ததும் மேலானதுமாக இருக்குது, அது எந்த ஒரு பிரமாணத்தாலும் நீக்க முடியாது. ஏன்னா நான் இருக்கிறேனுங்கிறதுக்கு எந்த ஒரு பிரமாணத்தையும் கொடுத்து அதை இல்லைன்னு நிரூபிக்க முடியாது. இப்போ வேற ஒரு விஷயத்த கூட இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து அங்கே வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணலாம். அப்புறம் நான் கருப்பு காக்கா இருக்குதுன்னு சொன்னால் இல்லை இருக்குதுன்னு சொல்லலாம், அல்லது இல்லைன்னு கூட அதை நீங்கள் நிரூபிக்க பார்க்கலாம், அது ஆர்குமெண்ட்டில் போகும். ஆனால் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஆர்குமெண்ட்டுக்கே கொண்டு போக வேண்டியதில்லை. ஏன்னா அது நமக்கே தெரியும், இன்னொருத்தர் வந்து நீங்கள் இருக்கிறையா அப்படின்னு சொல்ல வேண்டியதே கிடையாது இல்லையா. அப்போ நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வு நிலையை ஒருத்தன் எப்பொழுதும் இழக்க முடியாது. அப்ப எப்பொழுதும் அது இழக்க முடியாத தன் சுயத்தை தன்னுடைய சுரூபத்தில் ஒருத்தன் இருக்கின்ற நிலை தான் இங்க பிரம்ம நிஷ்டை பிரம்ம அனுபவம்ங்கிறது. ஆனா நான் இருக்கிறேனுங்கிற அந்த தனித்துவமான நிலை எப்படி இருக்கணும்னா, தனித்த உடலையோ மனதையோ பிடித்து கொண்டு நான் இருக்கிறேன் என்று சொல்வது அல்ல. இங்க நல்லா புரிந்து கொள்ளணும், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தன்னுணர்வு இந்த தூய உணர்வாய் பேருணர்வு நிலைக்கு வந்திருக்கணும். அந்த பேருணர்வு நிலையில நான் இருக்கிறேன்னு பார்த்தா இங்க தனக்கு வேறாக எதுவும் இல்லை. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், சமஷ்டி உடல் சமஷ்டி மனம், ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடல் ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நிலையில நாம நிக்கிறது தான் இங்க முடிந்த முடிவாக இந்த சாஸ்திரத்தின் மூலமாக பார்க்கப்படுது. அப்ப அப்படி நான் இருக்கிறேன்னுங்கும் போது நான் எப்படி என்னை யாராவது நீக்கிவிட முடியுமா? என்னை எதிலிருந்து பிரித்து விடையும்? என்னை இல்லை என்று யார் கூற முடியும்? அப்படி யாராலும் சொல்ல முடியாது. எனக்கு வேறாக எந்த ஒரு பிரமாணமும் இங்கு கிடையவே கிடையாது. அப்ப எந்த ஒரு பிரமாணத்தின் மூலமும் நீக்க முடியாததுமான இந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற எண்ணத்தை யார் விட்டு விடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை பயனற்ற முறையில் வாழுகின்றார்கள். அவர்கள் விலங்குகளுக்கு சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக இந்த 130வது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார். அப்போ பகவான் ஆதிசங்கரர் பொறுத்த வரைக்கும் அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த தன்னுணர்வு நிலைக்குள்ள ஒருத்தன் வரலன்னா அவன் மிருகம் என்பதாக பார்த்துட்டார். அவ்வளவுதான், அவர் அதை வந்து மனிதனாவே அவனை பார்க்கறது இல்லை. அடுத்தது 131. ஏஹி விருத்திம் விஜானந்தி நாத்வாபி வர்த்தயந்தி ஏ தேவை சத்புருஷா தன்யா வந்தியாஸ்தே புவனத்ரயே. யார் இந்த பிரம்மம் என்ற எண்ணத்தை அடைகிறார்களோ, பிறகு அதிலேயே நிலை பெற்று இருக்கிறார்களோ, அதில் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களே உண்மையில் மேன்மையான மனிதர்கள், உயரிய பேறு பெற்றவர்கள். இவர்களே மூவுலகிலும் மற்றவர்களால் வணங்கத்தக்கவர்களாக இருப்பார்கள் என்பதாக இந்த 131வது ஸ்லோகத்திலே அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குண்டான மகத்துவத்தை சொல்றார். ஏன்னா இப்போ குருனுடைய உபதேசம் என்ன? தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு உபதேசத்தை மகா வாக்கிய உபதேசமாக குரு கொடுக்கிறார். அது குருவனுடைய சொந்த உபதேசம் கிடையாது. ஏன்னா இந்த பாடத்திட்டத்தில் வர்ற குரு வந்து சொந்த உபதேசத்தெல்லாம் கொடுக்க மாட்டார். வேற நீங்க எந்த பாடத்திட்டத்தில் போனாலும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை அவங்க சொந்த உபதேசமா கொடுத்துட்டு இருப்பாங்க. வாங்க இந்த ஒரு விபாசனா சொல்லித்தரேன், அந்த ஒரு அபாசனா சொல்லித்தரேன் அப்படின்னு அவரவர்களுக்கு தெரிந்த சொந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு உபதேசமாக ஒரு தீட்சையாக கொடுத்து கொண்டிருப்பார்கள். இங்க வந்து இந்த வேதாந்த பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குருமார்களும் தன்னுடைய சொந்த கருத்துக்களையோ சொந்த உபதேசங்களையோ கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா சாஸ்திரம் தான் இவர்களுக்கு பிரமாணமாக இருக்கிறதுனால அந்த சாஸ்திரத்தினுடைய மகா வாக்கிய உபதேசத்தை மட்டும்தான் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட உபதேசம் தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை கொடுப்பார்கள். அப்போ அந்த மகா வாக்கிய உபதேசத்தை வாங்கி கொண்ட சாதகன் சிஷ்யன் முமுட்சு அது எப்படி நான் அதுவாகவே இருக்கின்றேன் என்று கேட்டு ஒரு நல்ல புரிதலுக்கு வந்து தெளிவடைந்த பிறகு அவன் அதிலேயே நின்று விட வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி என்று அந்த தன்னுடைய சொரூபத்திலே தன்னுடைய இயல்பிலே யதார்த்தத்திலே நிலை பெற்று நின்று விட வேண்டும். அதிலேயே நிலை பெற்று யார் இருக்கின்றார்களோ, அதையே யார் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களே உண்மையில் மேன்மையானவர்கள், உயரிய பேறு பெற்றவர்கள். இவர்களே மூவுலகிலும் மற்றவர்களால் வணங்கத்தக்கவர்களாகவும் இருப்பார்கள் என்பதாக இந்த 131வது ஸ்லோகத்திலே தெளிவுபடுத்திவிட்டார். அடுத்தது 132. ஏசாம் ருத்திகி சமாவிருத்தா பரிபக்வா ச சா புனகா தேவை சத் பிரம்மதாம் பிராப்தா நேத்தரே சப்தவாதீனகா. இங்க 132ல் என்ன சொல்றாருன்னா, நான் பிரம்மம் என்ற இந்த எண்ணமானது எல்லா நேரத்திலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதை தவிர வேறு எண்ணங்கள் விதவிதமாக வந்து கொண்டிருந்தாலும் இந்த ஒரே ஒரு எண்ணத்தில் மட்டும் மனம் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த எண்ணம் உறுதியாக மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் இந்த எண்ணமானது இயல்பான சுபாவமாகவே மனதிற்கு வர வேண்டும். இத்தகையவர்கள் மட்டும்தான் பிரம்ம ஞானத்தை அடைந்து ஜீவன் முக்தி நிலையை அடைகிறார்கள். அதை விடுத்து வெறும் அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்று வாய் வார்த்தைகளால் சொல்லிக்கொண்டு வெறும் சப்தத்தினால் மட்டும் இந்த எண்ணத்தை உடையவர்களால் முக்தனாக முடியவே முடியாது என்பதாக இந்த 132வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகிறார். அப்போ இந்த 132வது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கரர் நமக்கு என்ன புரிய வைக்க விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தா, அகம் பிரம்மாஸ்மிங்கிற நான் பிரம்மம் என்ற அந்த ஒரு எண்ணம் தான் எப்பொழுதும் நம்ம இடத்துல சதா இருந்து கொண்டு இருக்க வேண்டும். தன்னை இந்த உடலாகவோ மனமாகவோ பாதிக்கவே கூடாது. ஏன்னா இந்த பாடத்திட்டத்தை முழுமையாக படித்து முடித்த மாணவர்கள் சாதகர்கள் முமுட்சுக்கள் என்ன பண்ணணும்னா, தன்னை அந்த தூய அறிவாகவே பார்க்க வேண்டும். அந்த தூய அறிவு நிலை என்பது இந்த உடலும் மனதுக்கும் அப்பாற்பட்ட நிலையாக இருக்கிறதுனால எனக்கு நீங்க ஒன்றும் இல்லை, ஏன்னா எல்லாமே நானே இருக்கிறேன். இங்க அடைவதற்கும் ஒன்றும் இல்லை, விடுவதற்கும் ஒன்றும் இல்லை, பற்றுவதற்கும் இங்க ஒன்றும் இல்லை, பற்றற்ற நிலையும் நீங்க ஒன்றும் இல்லை. அப்ப இங்க உரிமைகள் இல்லை, அவ்வளவுதான் விஷயம். இங்க பற்று பற்றற்று இரு அப்படிங்கறதெல்லாம் என்ன விட்டுருணும். ஏன்னா ஆரம்ப நிலையில தான் அந்த ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ சுட்டி காட்டும் சாஸ்திரம். ஏன் அதை சுட்டி காட்டும்னா, புரிதலுக்காக. எது சத்தியம், எது சாஸ்வதம், எது அனித்தியம் அப்படிங்கறத சொல்லும். எது நித்தியம், எது அனித்தியம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை பேசும். ஆனா முடிந்த முடிவுல என்ன சொல்லும்னா, அந்த ரெண்டுமே இல்லை, ஒன்று மட்டும்தான் இருக்கிறதுன்னு முடிக்கும். அப்ப இந்த புரிதலுக்குள்ள வர்றது தான் இங்க ஞானம், முதிர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நம்ம ஆரம்பத்துல அந்த தெளிவை அடைவதற்காக ரெண்டையும் கம்பாரிசன் பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த கம்பாரிசன்ல சூஸ் பண்றது இருக்கு இல்லையா, சத்தியம் அசத்தியம்னு ரெண்டு வார்த்தை இருக்குது, நித்தியம் அனித்தியம்ங்கிற ரெண்டு வார்த்தை இருக்குது. இப்ப எது இதுல உண்மையா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த பாடத்திட்டங்களை வந்து விசாரம் பண்ணும்போதுதான் நமக்கு எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிற புரிதல் வரும். அப்படி புரிதல் வந்த பிறகு அந்த நித்தியமான விஷயத்துக்கு போயிடணுமே தவிர அனித்தியமான விஷயம் இங்க எதுவுமே இல்லை. அப்போ நித்தியமாக நானே இருக்கின்றேன், சதா நான் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கின்ற என்னுடைய நிலைதான் பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த பிரம்மமாகவே இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த பேருணர்வு நிலையிலே நம்ம நின்று கொண்டிருக்க வேண்டும். இந்த எண்ணமானது எல்லா நேரத்திலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் சதா அதை பற்றியே நம்ம இருந்து கொண்டு இருக்க வேண்டும். வேற எந்த ஒரு எண்ணங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் இந்த ஒரு எண்ணம் தான் முக்கிய எண்ணமாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா மற்ற எண்ணங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அந்த மனசு அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது, அந்த உடல் அதை செய்து கொண்டிருக்கிறதுங்கிறத சாட்சியா பார்த்து கொண்டிருக்கணும். அந்த உடலே நானுங்கிற அபிமானத்தை இழந்து விட வேண்டும். அது எப்படி புரிந்து கொள்ளணும்னா, ஒரு தாட் பர்சன் மாதிரி. இப்போ நமக்கு வேறாக ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவருடைய வேலையை நம்ம இங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த வேலை அவர் நமக்கு மூணாவது மனசுனா தான் தெரிவாரே தவிர அவர் வந்து நம்மள ஒருத்தராக இருக்க மாட்டார் இல்லையா. அப்படிதான் நம்ம தேர்ட் பர்சன் மாதிரி பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரியே நம்ம உடம்பையும் நம்ம மனசையும் கடந்து நம்ம வெளியே போய் பார்க்கணும், அறிவாக நின்று பார்க்கணும். அப்படி பார்த்தா இங்கு எல்லாம் படமாக ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இயங்கும், நம்ம உடலும் மனசும் இயங்கிட்டு இருக்கிறது. நம்ம உடல்லாம் இப்போ நான் இதை அபிமானித்து கொண்டிருக்கிறேன் இல்லையா நான் அப்படின்ட்டு, அந்த உடம்பும் அந்த மனசும் இங்கே செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். இந்த மனசும் உடலும் செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற மாதிரியே இந்த உலக விவகாரங்கள்ல எல்லாமே ஈடுபட்டு கொண்டிருக்கோம். அதுல ஜடப்பொருள்களும் இருக்கும், உயிர் பொருட்களும் இருக்கும், ரெண்டு கலந்து இந்த உலக விவகாரங்களுக்குள்ள இருக்கும். தன்னை தனித்துவமாய் உணர்ந்து கொண்ட உத்தம ஞானிகள் அதை வெறும் சாட்சியாக திரைப்படம் மாதிரி பார்த்து கொண்டிருப்பார்களே தவிர அதன் மீது எந்த ஒரு அபிமானத்தையோ விருப்பு வெறுப்பையோ காட்ட மாட்டார்கள். அப்படியே அவங்க ஒரு திரைப்படம் மாதிரி படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த படத்துல எல்லா சீனும் வரும் அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அதனால பாதிக்கப்பட மாட்டார்கள், எந்த ஒரு கமெண்ட்ஸும் அதை பத்தி கொடுக்கவும் மாட்டார்கள். கொடுத்து என்ன பண்ண போறது, ஒன்றும் இங்க இல்லை. கொடுத்தாலும் இங்க அதது மனம் போல அது வாழுது, எதுவும் எதுவும் திருந்தாது, அதது அதது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கட்டும்னு விட்டுடுவாங்க. ஏன்னா திருந்தணுங்கிறது அது மனம் லிஃப்ட் ஆனாதான் திருந்தோம், நாம சொல்றதுனால திருந்திடாது. அப்ப அதனால இங்க யாரையும் யாரும் மாத்தவும் முடியாதுங்கிற தெளிவு ஞானிக்கு இருக்கிறதுனால அந்த ஞானம் என்ன பண்ணுவானா, அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும், அது சரியா தவறாங்கிறது கூட இவங்க எந்த கமெண்ட்ஸும் கொடுக்க மாட்டாங்க. போய் நீ இப்படி மாறிக்குப்பா இதுதான் நல்லது அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. நீ ஏன் அப்படி தப்பான வழியில போற, அது கெட்டது போகாதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்க இருமைகள் அவர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை, இது கெட்டது இது நல்லது அப்படிங்கிற வாதைகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்க மாட்டார்கள். அதுதான் ஞானி. ஆனா இந்த பாடத்திட்டத்துல வந்து தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஆர்வத்தில் இவரை தேடி வருகிறார்கள் பார்த்தீங்களா, அவர்களுக்கு மட்டும் புரிய வைப்பார்கள். இங்க ஒன்று மட்டும்தான் இருக்குதுப்பா அதுதான் நீ அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அதை புரிய வைப்பார்கள். அது புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எப்படின்னா சித்த சுத்தினாலதான் வரும், வர்றவங்களுக்கெல்லாம் புரிய வச்சிட முடியாது. வந்த இப்ப எனக்கு இந்த பாடம் தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ஒருத்தர் கேட்ட உடனே உடனே அந்த குரு வந்து தத்துவமசி அப்படின்னு அவருக்கு ஒரு உபதேசம் கொடுத்துருவாருன்னு எதிர்பார்க்க கூடாது. அப்படி எடுத்த உடனே தத்துவம் மசி ஒரு உபதேசத்தை கொடுத்த உடனே இவரும் ஆஹா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு போயிடுவாரா, ஏதோ இந்த முட்டால் வளர்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் ஜனங்க இருப்பாங்க. அப்ப அதனால குரு வர்றவர்களுக்கெல்லாம் உபதேசம் கொடுக்க மாட்டார்கள், அவர் பக்குவமானவர்களுக்கு புரிதல் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார்கள். அப்ப இங்க வந்து இந்த நிலைக்கு வந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற தன்னுடைய சொரூபத்திலே உறுதியாக நின்று கொண்டிருப்பார்கள். வேறு எண்ணங்கள் எது வந்தாலும் அந்த எண்ணம் தனக்கு வேறாக இல்லை, இது மனதின் போக்கு இப்படிதான் இருக்கும், பணம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத வேடிக்கை பார்ப்பார்கள், சாட்சியாக இருப்பார்கள், வெற்று பார்வை பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட பிரம்ம ஞானத்தை அடைந்தவர்கள் தான் ஜீவன் முக்தி நிலையை அடைந்தவர்கள் என்பதாகவும், அது வந்து அனுபவமாக அடைந்திருக்க வேண்டுமே தவிர வெறும் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு ஏற்று வைத்து கொண்ட பரோட்ச ஞானத்துல போய் சொல்லிக்கிட்டோ நான் பிரம்மங்கிற அகங்காரத்துல ஆடிக்கிட்டோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது சப்தத்தினால் மட்டும் எடுகின்ற எண்ணத்தை உடையவர்கள் ஒரு நாளும் முக்தனாக ஆகவே முடியாதுன்னு சொல்லிட்டார் இந்த 132வது ஸ்லோகத்தில். அப்ப ஏன் வந்து இப்ப நிறைய பேர் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னா அகங்காரம் பிடித்தவர்கள் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற புரிதல் வந்து தெரியாம இந்த பாடத்திட்டத்துல வந்துட்டு அறகுறையா பாடத்திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னை அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே மற்றவர்கள்லாம் துச்சமா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுடைய வகுப்புகள்லாம் போயிருக்கிறேன். சாமியார்கள் தான் கிளாஸ் எடுப்பாங்க. அந்த கிளாஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மற்றவர்கள் ரொம்ப துச்சமா பாண்டித்யமும் அந்த கர்வமும் அப்படி இருப்பாங்க. அது என்ன, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தான் பிரம்மம், நீங்கெல்லாம் எனக்கு கீழே அடிமைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி. இந்த மென்டாலிட்டி வந்து பரோட்ச ஞானம் தான், அது வந்து அபரோட்ச ஞானம் கிடையாது. ஏன்னா அபரோட்ச ஞானம்னு வந்த பிறகு என்னன்னா, இங்க விருப்பு வெறுப்பும் இல்லை, தனக்கு வேறாக எதுவுமே இல்லை. அப்ப இங்க யாருக்கிட்ட போய் விருப்பு காட்டுறது, யாருக்கிட்ட விருப்பு காட்டுறது, அப்புறம் நான் மட்டும்தான் இருக்கிறேன்ட்டு தன்னோட ஈகோவை எப்படி அங்கே வெளிப்படுத்த முடியும்? தன்னை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறதுக்கு இன்னொன்று அங்கே இல்லையே, இன்னொன்று இருந்தால் தானே தன்னுடைய அகங்காரத்தை இன்னொருத்துக்கிட்ட காட்ட முடியும். நான் இருக்கிறேன்னு தன்னுணர்வு தனக்கே உரித்தானதுங்கும் போது இன்னொருத்துக்கிட்ட போய் நான் அப்படியே கர்வமாக உட்காந்துக்கிட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தனக்கு வேறாக இன்னொன்று இருக்குன்னு தெரிஞ்சா தான் அப்படிலாம் செய்ய தோணும். அப்படி தான் நடைமுறைக்கு வருவாங்க, இல்லைன்னா அப்படிலாம் வர முடியாது. அப்போ இந்த மாதிரியும் இருப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்றாருன்னா, இந்த 132வது ஸ்லோகத்துல அவர்கள் உண்மையிலேயே வெறும் சப்தத்தினால் மட்டும் இந்த எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் முக்தனாக ஆகவே முடியாதுங்கிறத உடச்சிடுறாரு இந்த 132வது ஸ்லோகத்துல. அப்ப அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் முக்தன் கிடையாது. சும்மா வந்து படிச்சுட்டு இந்த பரோட்ச ஞானத்துல அகம் பிரம்மாஸ்மிங்கிற அகங்காரத்துல ஆடிக்கொண்டிருப்பவர்கள் என்று இங்க சொல்றார். அடுத்தது 133. குசலா பிரம்ம வார்த்தாயாம் விருத்தி ஹீனாகா சுராக்கினகா தே அப்ய நாணதயா நியூனம் புனராயாந்தி யாந்தி ச. 133ல் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பிரம்மத்தை பற்றி பேசுவதில் பிரம்மத்தை பற்றி உரையாற்றுவதில் அவர்கள் திறமையானவர்களாக இருந்தாலும் உறுதியான இயல்பான ஞானமற்றவர்கள் அதிகமான உலகப்பற்றுடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அஜ்ஞானிகளை பற்றி பேசுறார். ஏன்னா இந்த பாடத்திட்டத்தை வந்து அறகுறையா ஏத்திக்குவாங்க, அப்புறம் அப்படியே நானே பிரம்மம்னு சொல்லிக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்படிதான் படிப்பாங்க, அறகுறையா படிச்சுட்டு அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிரம்ம அனுபவம்ங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை துச்சமாக பார்க்கக்கூடிய அந்த ஈகோ, அந்த அபிமானம் கூட எப்படி தெரியுமா இருக்கும் அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறத? ஜாதியினுடைய அடிப்படையில் இருப்பாங்க. அதாவது தான் பிராமணன், இவங்கெல்லாம் எனக்கு கீழே சூத்திரன் சத்திரியன் அப்படிங்கிற அந்த ஈகோ பாண்டித்யம், அந்த மாதிரி ஒரு ஹெட் வெயிட்ல இருக்கிறவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அதையும் இங்கே சுட்டி காட்டுறேன் உங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக. அப்போ அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்கன்னா இங்கே பாடத்திட்டம் என்ன சொல்லுது, மதங்களை கடந்து உடலை கடந்து உணர்வு நிலையில் நிற்கணும், அதுதான் இங்கே விஷயம். பரமனுடைய உண்மை நிலைப்பாடு உணர்வு, இங்கே உடலே இல்லை மனமே இல்லை, அதைத்தான் இங்கே சாஸ்திரம் சொல்லுது. ஆனா இவங்க இந்த பாடத்தை படிச்சுட்டு ஜாதி அபிமானத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் பிராமணன் இவன் சத்திரியன், நான் பிராமணன் இவன் சூத்திரன், இவனுக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாது, இவனுக்கு தெரியுமா, நான் வேதத்தை படிச்சிருக்கேன் தெரியுமா, என்னுடைய வேதமெல்லாம் நான் படிச்ச ஃபிங்கர் டிப்ல உங்களால சொல்ல முடியுமா அப்படின்ட்டு அந்த ஒரு ஈகோ, அந்த ஒரு ஹெட் ரைட்ல உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருப்பாங்க, இதே 133வது ஸ்லோகத்துல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்றாரு யாரு, ஆதிசங்கரன் சொல்றாரு. இப்ப நம்ம அந்த ஆட்களை பார்த்து ஆச்சரியப்படுறது இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால நம்ம அனுபவத்துக்கு வராங்க அவங்க அவ்வளவுதான். ஆனா இந்த அனுபவம் ஆதிசங்கரருக்குமே ஏற்பட்டதுனால அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிரம்மத்தை பற்றி பேசுவதிலும் பிரம்மத்தை பற்றி உரையாற்றுவதிலும் திறமையுள்ளவர்களாக இருந்தாலும் உறுதியான இயல்பான ஞானமற்ற இவர்கள் அதிகமான உலகப்பற்றுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களும் அஞ்ஞானிகளாகத்தான் இருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்கள் மரணத்திற்கு பிறகு மீண்டும் பிறப்பார்கள், பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவர்களாகவே இருப்பார்கள் அப்படின்ட்டு ஓப்பனை உடைச்சிடுறார். ஏன்னா இந்த 133வது ஸ்லோகத்துல இந்த சாஸ்திரத்தை பிடிச்சுக்கிட்டு ஆச்சாரம் அனுஷ்டானம் என்னை தொடக்கூடாது, நான் ரெண்டு தடவை குளிப்பேன் அப்படின்ற ஒரு ஈகோலெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் பிறப்பார்கள். அவர்கள் அகங்காரிகள், ஆணவம் உடையவர்கள், ஞானமற்றவர்கள், உலக பற்றுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த 133வது ஸ்லோகத்துல. அப்ப இந்த பாடத்திட்டத்துல வர்றவர்கள் இங்க ஜாதி மதங்களை கடந்துதான் இருக்கணுமே தவிர அதுல போய் பற்று வைத்துக் கொண்டிருந்தா இந்த பாடத்திட்டத்துக்கு தகுதியற்றவர்கள். ஏன்னா இங்க வந்து என்னுடைய மதம் இது, என்னுடைய இனம் இது, என்னுடைய ஜாதி இதுங்கிற பற்று இருந்தா இந்த பாடத்திட்டம் அவர்களுக்கு பயனற்றது. அப்புறம் ரெண்டாவது அந்த ஈகோ விட முடியலன்னா எதுக்கு இந்த பாடத்திட்டத்துல வரணும், அந்த ஈகோவிலேயே வாழ்ந்துட்டு போப்பா இங்க எதுக்கு வரேன்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன, இங்க வேலை இல்லை, இங்க வந்து தன்னை இழக்கிறது தான் இங்க வேலை. இந்த பாடத்திட்டத்துல எந்த ஒரு போஸ்டிங்கோ எந்த ஒரு பொசிஷனோ இங்க கிடையாது. இந்த பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும் அப்படின்றலாம் கிடையாது. சாமியார் ஆகிறதே போஸ்டிங்க்கு வர்றவங்களா இருக்காங்க தெரியுமா, ஆசிரமத்துல மடாதிபதியா வர்றதுலயே ஒரு சந்தோஷம், நான் இந்த மடாதிபதியா வரணும் அப்படிங்கிறதுக்காக கொலை செய்தவர்களா இருக்கிறாங்க. வடநாட்டுல நிறைய மடாதிபதிகள் வந்து அந்த ஒரு போஸ்டிங்ல வந்து உட்காந்தா அவ்வளவு கௌரவம், அவ்வளவு பந்தம், அவ்வளவு பணப்புழக்கம், அவ்வளவு ஒரு வாழ்க்கை, அதாவது ராஜ வாழ்க்கை. இந்த சாமியாருடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா சராசரி மனிதனுடைய வாழ்க்கையை விட ராஜ வாழ்க்கையா இருக்கும். ஏன்னா அப்படிதான் அவங்க லக்ஸூரியஸ் லைஃப்ல இருப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு வந்து எல்லா சுகபோகங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா வெளியே ட்ரெஸ் மட்டும் காவி வேஷ்டி கட்டியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய இருக்கிறார்கள், இந்த காலத்துல இல்லை அந்த காலத்திலிருந்தே இருக்கிறார்கள். நாம தான் இங்க விழிச்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து ஒருத்தரை பார்த்து எல்லாரையும் மோசம்ன்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நல்லவர்களும் இருக்கதான் செய்கிறார்கள், நமக்கு நேரலன்னா நாம செஞ்ச பாவம்ன்ட்டு நம்ம விட்டுட்டு போகணும். ஏன்னா நமக்கு அப்படி கிடைக்கல, இந்த மாதிரிதான் வந்து வாய்க்கிறாங்க நமக்கு குரு, இந்த மாதிரிதான் வந்து ஏமாத்துறவங்க தான் வந்து சேர்றாங்கன்னா நாம செஞ்ச பாவம் நம்மள அந்த மாதிரி ஆட்கள் வந்து சேர வைக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் பின்னாடி நம்ம போக வேண்டியிருக்கும். திசை மாறி போவதற்கான வாய்ப்புகள் பல பிறவிகள் தேவைப்படலாம். ஏன் அப்படி சொல்றதுன்னா சித்த சுத்தி இல்லை, மன தூய்மை இல்லைன்னா அவர்களுடைய மனம் சார்ந்த ஆட்கள் தான் அவர்களுக்கு நட்பாவார்கள். அப்படித்தான் எல்லாம் அமையும். அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க இல்லையா. நம்முடைய மனம் எப்படியோ அப்படிதான் உலகம் விரியும். அப்ப நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேனோ அப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் எனக்கும் உண்டாகும். அப்ப நான் போற சாமியார் இப்படி இருக்கிறான்னா அவன் அப்படித்தான் இருப்பான். ஏன்னா நம்ம மனசு சுத்தம் இல்லை, அந்த மாதிரி ஆட்கிட்ட தான் நம்ம போக முடியும். அப்ப இதெல்லாம் நமக்கு நடக்கும், அதெல்லாம் அனுபவம் ஆகும். அனுபவம் ஆகாதான் நமக்கு ஒரு புரிதல் வரும், ஓ இதெல்லாம் வந்து நமக்கு கத்துக் கொடுக்குது இயற்கை, அப்போ நாம் இதுலேருந்து வெளியே வரணும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உலகத்தில் இருக்குதா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இதெல்லாம் அமைச்சு கொடுக்கும். 133 சொல்லும்போது மீண்டும் பிறப்பார்கள் சொல்லிட்டார். அந்த ஆணவக்காரர்களை, அந்த அகங்காரிகளை, பிரம்மத்தை பற்றி பேசுவதை உரையாற்றுவதில் திறமையானவர்களை வந்து மீண்டும் பிறப்பார்கள்னு சொல்லிட்டாரு. அப்போ ஏன் அந்த பாயிண்ட் இங்கே சொல்றாருன்னா பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. புனரா யாந்தி யாந்தி ச, மீண்டும் மீண்டும் புனர்ஜென்மங்கள், அதாவது இந்த ஜென்மத்துக்குள்ள வந்துட்டே இருப்பாங்க. அதான் புனரபி மரணம், புனரபி ஜனனம், அதாவது பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சக்கரத்துக்குள்ள சுத்தி கொண்டே இருப்பார்கள் அப்படின்ட்டார் இந்த 133வது ஸ்லோகத்துல. அப்ப இப்ப இந்த பாடத்திட்டத்துல வந்த உண்மையான சாதகன், உண்மையான முமுட்சு, அவன் தான் இந்த பாடத்திட்டத்துல தேர்த்தி அடைந்து உண்மையான ஞானத்தை அடைந்து விட்டான்னா அவன் மீண்டும் பிறக்க மாட்டான். அது உத்தரவாதம் கொடுக்கிறாரு. ஏன் மீண்டும் பிறக்க மாட்டான்னு உத்தரவாதம் கொடுக்குறாருன்னா அவனுக்கு மனசு இருக்காது, மனசு இருந்தா தானே பிறப்பான். அவன் தான் அறிவா மாறிட்டான் இல்லையா, அறிவா மாறினவனுக்கு எங்க பிறப்பு, பிறப்புக்கே வராது. ஏன்னா மனசு தான் ஆசைப்படுது, அடுத்த பிறவிக்கு ஆசைப்படுது. ஆனா அவன் தான் மனமற்ற நிலையில தன்னை தூய அறிவாக உணர்ந்த மறுவினாடி அவனுக்கு மனமே இல்லாம போய் அந்த அறிவாக நிற்கிறான், தூய அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு இங்க அடைவதற்கும் ஒன்றும் இல்லை, ஆசைகளும் ஒன்றும் இல்லை, எதிர்பார்ப்புகளும் ஏதும் இல்லை. அப்படிப்பட்ட ஞானிக்கு பிறப்பு இல்லை, அவன் தான் பிறப்பற்றவன், அவன் அப்படித்தான் இருப்பான், இவன் இப்படித்தான் இருப்பான், அதை சுட்டி காட்டுறார். அடுத்தது 134வது ஸ்லோகம். நிமேஷார்த்தம் ந திஷ்டந்தி விருத்திம் பிரம்மமயம் வினா யதா திஷ்டந்தி பிரம்மாத்யாக சனகாத்யாக சுகாத்தயக. 134, நான் பிரம்மம் என்ற எண்ணமின்றி ஒரு கணப்பொழுதும் அவர்கள் இருந்தது கிடையவே கிடையாது. பிரம்மதேவர், சனகாதி முனிவர்கள், சுகர் போன்ற மிக உயரிய ஞானிகள் கூட இந்த நிலையில் மட்டும்தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதுதான் பாருங்க சொல்றாரு, யதா திஷ்டந்தி பிரம்மாத்யாக சனகாத்யாக சுகாதாயக. சுகர் அதாவது பிரம்மன், அதாவது பிரம்மன்னா யாரு, நான்முக பிரம்மன், சனகாதி முனிவர்கள், நான்கு விதமான முனிவர்கள் இருக்காங்க இல்லையா, சனகாதி முனிவர்கள் அவர்கள், அப்புறம் சுகர், இவர்கள் எல்லாமே யாரு, பிரம்ம நிஷ்டர்கள் அப்படிங்கிறாரு. இந்த 134வது ஸ்லோகத்துல இவர்களை பற்றி ஏன் பேசுறாருன்னா, வேதத்துல ஆரம்பத்துல இவர்கள் தான் இருக்கிறாங்க. வேதம் வந்து ரிஷிகள் வெளிப்படுத்திய காலத்துல இவர்கள் தான் முக்கிய ரிஷிகளாக பார்க்கப்படுகிறார்கள். பிரம்மா மூலமா தான் எல்லாமே கொடுக்கப்பட்டது. ஏன்னா பிரம்மா தான் இந்த வேத சாஸ்திரத்தையே வெளியே கொடுக்கிறார். அவர் தான் படைப்பாளி, இந்த வேதத்துக்கும் அவர் தான் படைப்பாளி. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் படைக்கிறார். மனதாக வந்து எல்லா விஷயங்களும் வெளியே கொண்டு வந்து நமக்கு கொடுத்து இதை புரிய வைத்து அந்த மனமற்ற நிலையில அந்த தூய அறிவாக நம்மளை காட்டி கொடுப்பதற்கான ஒரு படைப்பு வேலையை செய்வது பிரம்மா. அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரத்தை வந்து காத்து கொடுப்பது விஷ்ணு. அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்ச பிறகு இங்க எதுவுமே இல்லை என்று அனைத்தையும் விட்டு விடுவது ருத்ரர். அப்படிப்பட்ட நிலையில தான் இங்க மூன்று விதமான காரியங்களை இங்க இது செய்து ஈஸ்வர தன்மை செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஈஸ்வர நிலை என்பதாக சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இங்க 134வது ஸ்லோகத்துல அதையும் தெளிவுபடுத்திட்டாரு. அதாவது நான் பிரம்மம் என்ற எண்ணமின்றி ஒரு கடவுளதும் இவர்கள் இருப்பது கிடையாது. அதாவது நான் இருக்கிறேன் என்ற தன்னுடைய சுரூபத்திலே, தன்னுடைய சுய உணர்விலே, தன்னுடைய யதார்த்தத்திலே அகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயே எப்பொழுதும் இருப்பார்கள். அது இல்லாமல் ஒரு கணமும் இருந்தது கிடையாது. அப்படித்தான் இவர்களெல்லாம் இருந்தார்கள். யாரு, பிரம்மதேவர், சனகாதி முனிவர்கள், சுகர் போன்ற மகான்களும் இப்படித்தான் இந்த நிலையில் தான் இருந்து கொண்டு இருந்தார்கள் என்பதாக 134வது ஸ்லோகத்தில நமக்கு புரிய வைக்கிறார். அடுத்தது 135. காரியே காரண தாயாதா காரணோ நகி காரியதா, காரணத்துவம் ஸ்வதோ கச்சேத் காரியபாவே விசாரதா. அதாவது இங்க காரணோ நகி காரியதா அப்படிங்கிறார். காரிய காரணம் இங்க விசாரம் செய்கிறார். இங்க வந்து காரணம் காரியம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு காரிய காரண விசாரத்துல சொல்றார். அதாவது காரியம் அஸ்தினா காரியம் இருக்கிறது, அந்த காரியத்தில் இருக்கும்போது அது எப்படி இருக்கும், இந்த உலகமாக நாம ரூபங்களை கொண்டதாக நமக்கு தோன்றும். அதே மாதிரி காரணம் அஸ்தி, அஸ்தினா இருக்கிறதுன்னு அர்த்தம். காரியம் அஸ்தி அப்படின்னா காரியம் என்ற செயல் இருக்கிறது. காரணம் அஸ்தி அப்படின்னா அந்த காரியம் நடைபெறுவதற்கான காரணமும் இருக்கின்றது. அப்ப அந்த காரணம் இருக்கின்றதுங்கிறது அந்த காரியங்களுக்கு மூலமாக அந்த காரணம் ஒன்று மட்டும்தான் இருக்கிறது, அதுதான் இங்க பிரம்மம். அப்ப அந்த பிரம்மம் இருப்பதனால்தான் இங்க எல்லாமே நடக்கின்றதுங்கிறது புரிதலுக்கு வரணும். அது எப்படி இப்ப நடக்குதுன்னா அதனுடைய அதிஷ்டானத்துல நடக்குது, ஆனா எல்லாம் உண்மை கிடையாது. அதுக்குதான் திரைப்பட ஓமானம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க உண்மை உண்மைன்னு நம்ப கூடாதுங்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஓமானம் சினிமா படம் தான், வேற ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இல்லை. வேற எதை சொல்லியும் புரிய வைக்க முடியாது. ஏன்னா நம்மளால புரிந்து கொள்ளக்கூடிய நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தானே சொல்லி புரிய வைக்க முடியும். நம்ம எல்லாரும் சினிமா பார்த்துருக்குறோம். சினிமா தியேட்டருக்கு போறாம யாராவது இருக்கோமா? எல்லாம் சினிமாவுக்கு போயிருக்கிறோம். அப்ப சினிமாவில போய் உக்காந்தோம்னா எல்லாமே லைவா இருக்கு, சீனு அப்படியே ரியலா ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த சீனுக்குள்ளேயே போய் நாமளும் அழுதுகிட்டு இருப்போம், சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அது பொய் இல்லையா, தோற்றம் தானே அது. அது மாதிரி இங்க பார்க்கணும். அதுதான் அந்த காரணம் இருக்கிறதுனால இந்த காரியம் இருக்கின்றது, ஆனால் இந்த காரண காரியம் உண்மையில் இல்லை. அதைதான் இங்க சுட்டி காட்டுறாரு. எப்படின்னா காரிய நிஷேதம், அதாவது காரியத்தை நீக்கி விடுதல் மூலமாக அந்த காரணம் இருக்கின்றதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும் என்பதாக சொல்லி, அந்த காரண நிஷேதம், அந்த காரணத்தை நீக்கி விடுவதனால காரியம் இல்லை என்ற பொழுது காரணமும் இல்லை என்று நீக்கிவிடப்படுகிறது. அப்ப இப்படி பார்க்கும்போது இந்த நான்கு படிநிலைகளில் இருந்து அடையும் அறிவானது காரியமாக தெரிகின்ற ஜகத் மித்யா என்றது நமக்கு புரியும். காரியத்தில் அதற்கு காரணத்தின் தன்மைதான் உள்ளது. அது எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, பானையில் அதற்கு காரணமான களிமண்ணின் தன்மைதான் இருக்கிறது. பானைன்னு ஒண்ணு இருந்தா அந்த பானைக்கு எது காரணம், களிமண் தானே காரணம். அப்ப பானைக்கு காரணமான விஷயம் வந்து களிமண்ணுங்கும் போது நீங்க வந்து பானையை மட்டும் பாக்குறேன், களிமண்ணை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து பானைங்கிற உருவம் மட்டும்தாங்க தெரியுது, களிமண்ணே தெரிய மாட்டேதுன்னு சொல்ல முடியுமா? சொல்றீங்கன்னா உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ளணும், பானையாக ஒரு காரியத்தை பார்த்தாலும் அந்த பானைங்கிற காரியத்துக்கு பின்னாடி காரணமாக களிமண் இருப்பதை பார்க்கின்றவன் தான் இங்க புத்திசாலி ஞானி. அது மாதிரி இங்க சொல்ல வராரு. இந்த உலகம் மித்யா என்பதாக இருந்தாலும் இந்த காரியமாகிய உலகத்துக்கு பின்னால காரணமாகிய பிரம்மம் இருக்கிறதுனால தான் இந்த காரியமான உலகம் தெரிகிறது. அப்போ அந்த காரியத்திலிருந்து காரணத்தை நீக்கிவிட முடியாதுங்கிறது இங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. நல்லா புரிஞ்சுக்கணும், பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா முக்கியமான விஷயமே இதுதான், நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். காரியமா என்ன நடந்தாலும் சரி, அந்த காரணத்தின் அதிஷ்டானத்துல தான் காரியம் இருக்கும். ஆனா அந்த காரியத்தில் காரணம் இருக்கிறதுனால தான் இருக்குதுங்கிறத புரிந்து கொள்ளணும், அது இல்லாம போகாதுங்கிறது இங்க சொல்றாரு. பானையை சார்ந்து அந்த களிமண் இல்லை, ஆனால் காரியத்தில் இருக்கின்ற காரணம் என்ற தத்துவத்தை இங்க நன்றாக சார்பு தத்துவத்துல புரிந்து கொள்ளணும் சொல்றார். எப்படி புரிந்து கொள்ளணும்னா, காரணத்தில் காரியம் இருக்காது, காரியத்தை சாராமல் காரணம் இருக்கிறதுன்னு சொல்றார். இப்ப காரணம் என்ன? களிமண். இப்ப களிமண்ல வந்து காரியம் இருக்கும், ஒரு களிமண் மூலமா ஒரு பானையை செய்யலாம். காரணத்தில் காரியம் இருக்காது அப்படின்னா, களிமண் களிமண்ணாவே இருந்துக்கும் போது அங்க பானைங்கிற ஒரு விஷயம் படைக்கப்படவே இல்லை. அப்ப அங்க காரணம் மட்டும் இருக்கிறது, காரியம் அங்கு நடைபெறவில்லை. அதனால காரணம் எப்பொழுதும் இருக்கும், காரியம் வந்தாக வேண்டும் கட்டாயம் கிடையாது. ஆனா காரியம் என்று ஒன்று வந்துவிட்டால், அந்த காரியத்தை சாராமல் காரணம் மட்டும் இருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டு பானையை சார்ந்து களிமண் இல்லை என்பதாகவும் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறார். இதை எப்படி நீங்க குழப்பம் இல்லாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதை ஒரு எளிமையா புரிய வச்சிடறேன். அதாவது பானை வந்து இப்ப ஒரு குயவன் செய்யறான், மண் பானையை செய்யறான். இப்ப அந்த மண் பானையை செய்த பிறகுதான் அதுக்கு ஒரு நாமமும் ரூபமும் சூட்டுறான். இது பானைங்க, இது வந்து குண்டாங்க, இது அண்டாங்க, இது தட்டுங்கலாம் பேர் வைக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் கொடுக்குறான். எதனால? வடிவத்தை மாத்தி மாத்தி செய்யறதுனால. அப்ப வடிவத்தை மாத்தி மாத்தி செய்து இது பானை இது குடம் அப்படின்னு பேரை மாத்தி மாத்தி சொன்னாலும் அந்த காரியத்தில எது காரணமாக இருக்கிறதுனா, களிமண் காரணமாக இருக்கிறது. அப்ப காரியம்னு ஒண்ணு நடந்ததுன்னா அதற்கு அதிஷ்டானம் காரணமாகிய களிமண் இருக்க வேண்டும், இருந்தால்தான் காரியம் நடக்கும். ஆனால் காரணத்திலே காரியம் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்ப ஒரு களிமண் களிமண்ணாகவே இருக்கட்டுமே, அதுல காரியம் நடக்கலைன்னா பிரச்சனை இல்லை இல்லையா? அது காரணத்தோடு இருக்குது, அவ்வளவுதான், அது மட்டும் இருக்கும். அப்ப களிமண் மட்டுமே இருக்கிறது, அங்க பானையும் உண்டாக்கப்படவில்லை குடமும் உண்டாக்கப்படவில்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இங்க என்ன சொல்ல வராருன்னா, காரண காரிய விசாரத்துல என்ன சொல்ல வராருன்னா, இங்க பிரம்மம் தான் காரணம், பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனா பிரம்மத்திலிருந்து காரியமாக இந்த உலகம் வந்து விட்டதாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அது மனதின் அதிஷ்டானத்துல வந்துடுச்சு இந்த உலகம். அப்படி உலகம் வந்து விட்டதுனால நீங்க இறைவன் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த காரணத்தினுடைய அதிஷ்டானத்துல தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது, அது இருக்கிறதால தான் இந்த உலகம் இருக்குது. அப்ப அதனால உலகம் என்று வந்துவிட்டால் அங்கு காரணமும் காரியமும் சேர்ந்துதான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தை நீக்கிவிட்டா அங்கு காரணம் மட்டும்தான் இருக்கும், பிரம்மம் மட்டும்தான் இருக்கும், உலகம் உண்மையில் இல்லை. அப்ப இங்க காரியம் எதுவும் இல்லை. அப்போ இப்ப நம்ம எப்படி இங்க புரிஞ்சுக்கணும்னா, நம்ம நம்முடைய மூலத்துக்கு போகணும். இப்ப பானை வந்து களிமண்ணா மாறணும், ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. பானை வந்து களிமண்ணாவே மாறணும், குடம் வந்து களிமண்ணாவே மாறணும், தங்க நகைகள் வந்து வைர நெக்லஸ் பண்ணிருக்குதுன்னா அது வைர நெக்லஸ்னுடைய மூலம் வந்து தங்கமாகவே போகணும், மோதிரம் தங்கமாகவே மாறணும், செயின் தங்கமாகவே மாறணும். அப்ப எந்தெந்த வடிவத்துல வந்திருந்தாலும் அது தன்னுடைய மூலத்தன்மைக்கு திரும்பும் போது அதனுடைய இயல்புக்கே அது போயிடும், தங்கமாகவே மாறிடும். அதுக்கு வடிவமும் கிடையாது, பெயரும் கிடையாது, நாமமும் இல்லை, ரூபமும் இல்லை. அப்ப அது மாதிரி இப்ப இந்த பாடத்திட்டத்துல வந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, இங்க எனக்குன்னு ஒரு பெயர் எனக்குன்னு ஒரு உருவம் இருக்கிற மாதிரி, நானாக உருவாக்கி கொண்ட எத்தனையோ விஷயங்களுக்கும் இத்தனை பெயர்களும் உருவங்களும் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவர் ராமசாமிங்கிற, இவர் குப்புசாமிங்கிற, அவர் விமலாங்கிறேன், இவங்களை கமலாங்கிறேன், அப்புறம் இது வந்து பானைங்கிற, அது சொம்புங்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு பெயரை கொடுத்துருக்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு உருவத்தை கொடுத்துக்கிறேன். ஆனா இத்தனை உருவங்களும் இத்தனை பெயர்களும் எதனுடைய அதிஷ்டானத்தில் இருக்குது? அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் இருக்குது. இதெல்லாம் நீக்கிட்டு அந்த அறிவு கிட்ட திரும்பிட்டீங்கன்னா அறிவு மட்டும்தான் இருக்கிறது, இங்க எந்த ஒரு நாமமும் ரூபமும் உண்மையில் இல்லை. அப்ப அதுதான் நிர்குண நிலைப்பாடு. அந்த நிலைக்கு நம்ம போக வேண்டும் தான் இந்த 135வது ஸ்லோகத்துல சொல்லி காரண காரிய விசாரத்தின் மூலமாக, காரணம் மட்டுமே சத்தியம், காரியம் மித்தியா, அந்த காரியம் தான் இந்த ஜகத். அப்ப இந்த ஜகத்தானது மித்தியா என்பதாக நிரூபிக்கிறார் இந்த 135வது ஸ்லோகத்திலே. மிக உயரிய வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளை காரண காரிய விசாரத்தின் மூலமாக இங்கு விரிவாக எடுத்து சொல்லிடுறார். அவர் ரெண்டு லைன்ல தான் சொல்றார், அதை புரிந்து கொள்ளணும். நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, அந்த காரண காரிய விசாரத்துல மூலத்துக்கு போயிடணும். அந்த மூலத்திலிருந்து வெளிப்பட்டவைகள் எல்லாம் உண்மை கிடையாது, தங்கம் மட்டும்தான் உண்மை. தங்கத்திலிருந்து வெளிப்பட்ட நெக்லஸோ செயினோ கம்மலோ வளையலோ தோற்றம், அது வந்து ஒரு வடிவத்தை எடுத்திருக்கிறது, ஒரு பெயரை சூட்டி கொண்டது, ஆனால் அந்த பெயரும் வடிவமும் எப்பொழுதும் இருக்காது. உருக்குனா அது மீண்டும் தங்கமாக மாறிவிடும். அது மாதிரி களிமணிலிருந்து ஒரு பானை வந்திருக்கலாம், ஒரு குடம் வந்திருக்கலாம், ஒரு டம்ளர் வந்திருக்கலாம், ஆனால் அதை உடைத்து விட்டால் மீண்டும் களிமண்ணாகத்தான் மாறும். அது எப்பொழுதும் அந்த வடிவத்திலும் அந்த நாமத்திலும் அந்த பெயரிலும் இருக்கவே இருக்காது என்பதை புரிந்து கொள்வது போல, இங்கு உலகம் உண்மையில் இல்லை, அந்த உலகத்துக்கு ஆதாரமான காரணமாகிய பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை இந்த 135வது ஸ்லோகத்திலே அழுத்தமாக கூறி நிறைவு செய்கிறார். அடுத்தது 136லிருந்து 144 வரைக்கும் நாளைக்கு பார்த்து இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்யலாம். இப்போ இன்றைக்கு நான் இந்த 135வது ஸ்லோகத்தோட இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.